إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு சில கேள்விகள் வந்திருக்கிறது. அது சம்பந்தமான விடைகளை நாங்கள் பார்ப்போம். இந்த கேள்விகளை எழுதக்கூடிய சகோதரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், தனிப்பட்ட ரீதியாக யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து தனிப்பட்ட நபர்களை சாடக்கூடிய வகையில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுத வேண்டாம். அதை வாசிக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை தாக்கக்கூடிய அமைப்பில் அந்த கேள்வி இருக்கும். அப்போ இது வந்து இந்த சபையில் வாசிக்கிறதுக்கு பொருத்தமற்றது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மசாலாவை கேட்கலாம். இன்ன விஷயத்துக்கு மார்க்கத்திலே என்ன தீர்வு என்று ஒரு குறிப்பிட்ட மசாலாவை கேட்கலாமே ஒழிய, இப்படி ஒரு ஆள் செய்கிறார் இங்கே கண்ட அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படி கேட்கல, அதை வந்து தவித்துக் கொள்ளும். அடுத்தது, கேள்வி எழுதக்கூடியவங்க ரொம்ப பொடி எழுத்துகள்ல எழுதுறது தவித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் பெரிய எழுத்துகள்ல உங்களோட கேள்விகளை எழுதுனீங்கன்னா எங்களுக்கு வாசிச்சு கொள்றது லேசாக இருக்கும். இதுல முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், துல் கிஃபுல் என்பவர் நபியா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறான். துல் கிஃபுல் பொறுத்தவரையில் குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா அவங்களை பற்றி சொன்னார். சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் அல்லாஹ் துல் கிஃபுல் அலைஹி சலாம் அவங்களை பற்றி சொன்னார். அப்போ இவங்களை பற்றி சொல்கிற நேரம் இவங்க பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பொறுத்தவரையில் இவங்க ஒரு நபியாக ஒரு தூதராக இருந்திருக்கிறாங்கிறது தான் குர்ஆன் எங்களுக்கு காட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நபிமார்களோடு சேர்த்து அவங்களோட விஷயம் சொல்லப்படுது. அதே போல அந்த நபிமார்களில் வந்து பொறுமையாக இருந்த நபிமார்கள் இருக்கிறாங்க. அதாவது தாவத்துகளை எடுத்து சொல்கிற நேரம், சத்தியத்தை எடுத்து முன்வைக்கிற நேரம், அவங்களுடைய சமூகத்தால் பல எதிர்ப்புகளை முகங்கொடுத்து பொறுமையாக இருந்த நபிமார்கள் இருக்கிறாங்க. எதிர்ப்புகளை சகித்து கொண்ட நபிமார்கள். அப்போ அவர்களுடைய அந்த பட்டியல் அல்லாஹு தஆலா அந்த துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் கொண்டு வார. அப்போ இவங்கள விஷயங்களை பொறுத்தவரையில் இவங்க நபி இல்லை, தூதர் இல்லை அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்ல இல்லை. அப்போ நபிமார்களோடு சேர்த்து கொண்டு வரதுனால இவங்களை நபியாகத்தான் இந்த குர்ஆன் வந்து காட்டுது. வேற விசேஷமாக அவங்களுடைய பற்றிய அவங்களுடைய செய்திகள் எதுவும் நாங்கள் பார்த்த வகையில் குர்ஆன் ஹதீஸில் இல்லை. அடுத்தது இரண்டாவது ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரே தாளில் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி, 313 நபிமார்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்கன்ற விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது உலகத்தில் தோன்று நபிமார்கள் 100,000 என்று சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். அதில் 313 ரசூல்மார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸில், அதே ஹதீஸில் தொடர்ச்சியாக வருது. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் இது ஒரு பலஹீனமான ஹதீஸ், லைஃபான ஒரு செய்தி. அதால் வந்து இதை எங்களுக்கு ஆதாரமான ஒரு விஷயமாக கொள்ளையலாம். அப்போ நபிமார்கள் எத்தனை இந்த ஒரு விவரம் அல்லாஹினால் அல்லது அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் தெளிவாக எங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை. அப்போ தெளிவாக குறிப்பிடப்படாத விஷயங்களை பொறுத்த வரையில் அல்லாஹ்தான் அதனுடைய முழுமையான விஷயங்களை அறிந்தவர். அல்லாஹ் குர்ஆனில் பொதுவாகவே சொல்கிறான், நாங்கள் பல தூதர்களை பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், அவங்களில் ஒரு சிலருடைய செய்திகளை சரித்திரங்களை உங்களுக்கு நாங்கள் விவரிக்கிறோம், பலருடைய சரித்திரங்களை நாங்கள் விவரிக்க இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த வகையில் குர்ஆனில் சொல்லப்படாத எத்தனையோ நபிமார்கள் தூதர்கள் வந்திருக்கலாம், அவங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் மிக அறிந்தவர். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜமாத்திலே உள்ளவர்கள் தாடி வெட்டினால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது தாடி வெட்ட விஷயங்களை பொறுத்த வரையில் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல செய்திகளை இதில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அடிக்கடி எங்களோட உபதேசங்களில் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது அவ்ஃபு அல்லிஹா, தாடிகளை பூரணமாக வையுங்கள். அதே போல அர்ஃபு அல்லிஹா, தாடிகளை அப்படியே தொங்க விடுங்கள். வஃபிரு அல்லிஹா, தாடிகளை அடர்த்தியாக வையுங்கள். இப்படி பல வகைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாடி வளர்க்குறது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரையில் ஒரு முஸ்லீம் சரியாக ஏற்று அவர் நடைமுறைப்படுத்தும். அவர் எப்படிப்பட்ட முஸ்லீமாக அவர் இருப்பார் என்றால், அல்லாஹை ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தன்னுடைய விடயங்களுக்கு மார்க்க விஷயங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம். அவர் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த தெளிவான இந்த கட்டளையை வந்து உறுதியான கட்டளை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அவர் இதுக்கு மாற்றமாக மாறு செய்யக்கூடியவங்களை பொறுத்தவரையில் அவங்க பகிரங்கமான குற்றத்தை செய்கிறாங்க. பகிரங்கமான ஒரு தவறை பாவத்தை அவர்கள் செய்கிறார். இப்போ பகிரங்கமான தவறுகளை பொறுத்தவரையில் இதுக்கு விசேஷமாக சில ஹதீஸ்கள் வந்திருக்குது. என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடியவர்களில் எல்லோரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் பகிரங்க குற்றவாளிகளை தவிர. அப்போ பகிரங்க குற்றவாளிகள்ல யார் அப்படின்னு சொல்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது ஒருவர் இரவையில் ஒத்தருக்கும் தெரியாத சந்தர்ப்பத்தில் ஒரு குற்றத்தை செய்கிறார். அப்போ அந்த குற்றத்தை வந்து அல்லாஹு தஆலா மறைச்சிருக்கிறார், யாருக்குமே தெரியாது, அவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் இவர் இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. இவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அடுத்த நாள் எழும்பி தான் ஏதோ பெரிய ஒரு சாதனை செஞ்சது போல, நான் இன்றைக்கு இரவு இப்படி ஒரு தவறு செஞ்சேன், அல்லது நேற்று இரவு நான் இப்படி ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றதே, அதாவது அந்த குற்றத்தை பகிரங்கப்படுத்துவதில் நின்றும் உள்ளதாகும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்ல இயலாது. அப்படி சொன்னால் பகிரங்கமாக பாவம் செய்த அந்த பட்டியலில் வந்து அவர் சேர்க்கப்படுவார். அவர் இப்படி பகிரங்கமான குற்றவாளிகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறது இல்லை. அவ அவங்களுக்குரிய தண்டனைகள் அல்லாஹ் நிர்ணயிச்ச, அல்லாஹ் நாடிய தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு தான் அவங்க வந்து ஒருவேளை சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அப்போ இதே போல தான் இந்த தாடி விஷயத்தை பொறுத்தவரையில் யாரும் வந்து தெரியாமல் தாடி வெட்டே இல்லாது. தாடி வெட்டினால் அது தெரியும், வெளிப்படையாக அது தெரிய வரும். அப்போ அப்படியான விஷயங்களை பொறுத்தவரையில் அது பகிரங்கமான குற்றத்தில் அடங்கக்கூடியது. அப்போ இந்த குற்றத்தை பொறுத்தவரையில் இதை ஒரு ஆள் செய்கிறதன் மூலமாக மார்க்கத்துக்கு ஒரு இழிவான பெயரை எடுத்து கொடுக்கிறார். அதே போல அவருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வழித்தோன்றர்கள் அவங்களுக்கு மார்க்கத்தை பிழையாக காட்டி கொடுக்கிறார். தாடி வெட்ட ஏனும், நான் அதை வெட்டியிருக்கிறேன் பாருங்க, அப்போ இது மாதிரி நீங்களும் வெட்டுங்கன்னு ஒரு தோரணையில் அவர் அந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாக காணப்படுது. இதை வச்சு ஒரு சமூகம் வழிகட்டில் போயிட்டே இருக்கும், அவங்களும் அந்த தவறுகளை துணிஞ்சு செய்கிறவங்களாக இருப்பாங்க. இதற்குரிய குற்றங்கள் எல்லாம் இந்த பகிரங்கமாக இந்த வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து சேரும். அப்போ இது பகிரங்க குற்றத்தில் அடங்கும். அந்த குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறதில்லை, அதுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்படும். ஆனால் என்ன தண்டனைங்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா சில நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் நரகத்தில் போட்டுட்டு பிறகு எடுக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு வேறு சில தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் எவ்வாறான தண்டனைகளை கொடுப்பான்னு சொல்லி வரையில்லை. ஆனால் பகிரங்கமான குற்றங்கள் மன்னிக்கப்படாது. மன்னிக்கப்படாதிருந்தால் அதனுடைய அர்த்தம் அதுக்குரிய தண்டனைகளை அவங்க அனுபவிப்பாங்கிறது தான் அதனுடைய விளக்கம். அப்போ இதுகளை தவித்துக் கொள்ளணும். அப்போ என்ன தண்டனைன்னு கேட்டுக்கிறாங்க, தண்டனை வந்து சொல்லப்பட இல்லை. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பைஅத் 15 வயதில் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பைஅத்தை பொறுத்தவரையில் ஒருவர் பருவ வயதை அடைந்து ஒரு 15 வயது ஆனதுக்கு பிறகு, பூர்த்தி அடைந்ததுக்கு பிறகுதான் அவங்களில் அந்த பைஅத் எடுக்கப்படுது. அப்போ இது ஏன் அப்படி எடுக்கப்படுது, 15 வயது பூர்த்தியானதுக்கு பிறகு ஏன் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு செய்தி அதான் முக்கியமாக அதற்கு ஆதாரமாக எடுக்கப்படுது. என்னென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து 14 வயதில் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்றதுக்காக வேண்டும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க, நீங்கள் சரி வராது சின்னால் என்ற வகையில் அவங்கள அந்த யுத்தத்தில் இருந்து திருப்புறாங்க. அடுத்த வருஷம் 15 வயது தனக்கு பூர்த்தியாகக்கூடிய அந்த வயசில் வந்து அவங்க யுத்தத்துக்கு வார நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள யுத்தத்துக்கு எடுக்கிறாங்க. அப்போ இது இந்த ஒரு அமைப்பை வைத்து தான் 15 வயது பூர்த்தியான ஒருவரில் வந்து பைஅத் எடுக்கப்படுது. ஏண்டா 14 வயதுக்குட்பட்டவங்க சிறியவங்கன்னு கருதப்படுறாங்க, 15 வயதுக்கு வரக்கூடியவங்க வந்து பெரியவங்களாக கருதப்படுறாங்க. அப்போ இஸ்லாமிய ஒரு போராட்டங்கள் இதுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பைஅத்தில் வரக்கூடிய உடன்படிக்கைகளில் உள்ளதுதான் நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போராடுவேன். அப்போ இப்படியும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அது இஸ்லாமிய ஒரு ஆட்சியில் அந்த ஒப்பந்தம் செய்யப்படும். அப்ப இந்த ஒப்பந்தத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஒருவருக்கு எப்ப வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், 15 வயது பூர்த்தியாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் வரும். இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து 15 வயதில் தான் அந்த யுத்தத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 14 வயதில் அவங்க திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இந்த வகையில் அப்ப அந்த நடைமுறை அந்த பைஅத்தில் பரிபூரணமாக எல்லா விஷயங்களையும் சொல்லி செய்யக்கூடிய அந்த நடைமுறை இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதில் தான் சாத்தியப்படும் என்ற வகையில் தான் நாங்கள் இதை அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க, என்னன்னு சொல்லி சொன்னால், வெட்டி குத்தி இருக்குது, சஹாபாக்களின் வரலாறுகளை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வரலாறுகள்ங்கிறத பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களை தொட்டும் வரக்கூடிய வரலாறுகள், அப்ப இந்த வரலாறுகளை பொறுத்தவரையில ஒரு சில செய்திகள் இருக்கும், அது சஹாபாக்களுடைய விஷயத்துல நல்லெண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள், அவங்களுடைய தியாகங்கள், மார்க்கத்துக்காக அவங்க செய்த அர்ப்பணிப்புகள். அப்ப இதுகளை நம்புறதுல எந்த விதமான ஒரு குற்றமும் எங்களுக்கு ஏற்படாது, எங்களுடைய அகீதாவிலேயோ எங்களுடைய செயல்பாடுகளிலேயோ எந்த விதமான ஒரு மாற்றமும் வராது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில வரலாறுகள் இருக்கும் வந்து, அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய அமைப்பில் அந்த வரலாறுகள் இருக்கும். அதே போல அந்த சஹாபாக்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து அந்த வரலாறுகள் இருக்கும். அப்ப இந்த வரலாறுகளை பொறுத்தவரையில இதை நாங்க நம்ப இயலாது, நம்புறது கூடாது. ஏன்னா சஹாபாக்கள் அதுல உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, நிறைய சஹாபாக்களை பத்தி எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாரதூரமான விஷயங்கள் அவங்க தங்களுக்கு மத்தியில சண்டை பிடிச்சு கொண்டாங்க, ஆட்சிக்காக அவங்களுக்கு மத்தியில தலைமை பொறுப்புகளுக்காக சண்டை பிடித்துக் கொண்டாங்க, ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட பயசி இல்லை. அதே போல அவங்களுக்கு மத்தியில பல யுத்தங்கள் நடந்தது, அந்த யுத்தங்களை வந்து சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில வெட்டி ஆளுக்கால் கொலை செஞ்சு கொண்டாங்க. அப்ப எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா 70,000 வரைக்கும் ஒரு யுத்தத்துல சஹாபாக்கள் வெட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு இரவு நடந்த பயங்கரமான யுத்தத்துல 70,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டாங்க. அங்கிட்டு நின்றது யாரு? அங்கிட்டும் சஹாபாக்கள். இங்கிட்டு நின்றது யாருன்னு பார்த்தா இங்கிட்டும் சஹாபாக்கள். அப்ப இப்படியான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. இதை நாங்க நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நம்ப கூடாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நபித்தோழர்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு முரணாக அது காணப்படும். அப்ப அந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அஷிதாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவர்கள் காஃபிர்களோடுதான் கடுமையாக இருப்பார்கள், காஃபிர்களோடுதான் விட்டு கொடுக்காமல் நல்ல ஒரு வீரர்களாக செயல்படுவார்கள், அவங்களோடு கடுமையாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் அன்போடு இரக்கமாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், வரதுவான் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்படி இதுதான் குர்ஆன் எங்களுக்கு சஹாபாக்களை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனா அப்ப இந்த யுத்தங்களை நம்பினால் குர்ஆன் சொல்றது பொய்யாக போகும். அப்ப குர்ஆன் ரஹமா உபைனம், அவங்களுக்கு மத்தியில் அன்பா பண்பா இரக்கமா நடந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றமான ஒரு செய்தியை நாங்க நம்பக்கூடியதாக போகும். அப்ப அங்க குர்ஆன் பொய்யா, அப்ப நாங்க குர்ஆன பொய்யாக்குறதா வரலாற பொய்யாக்குறதான்னு பார்த்தா வரலாறு பொய்யாக்கலாம். வரலாறு நம்பணும்னு எங்களுக்கு எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. இஸ்லாமிய அகீதாக்கள்ல நம்பப்பட வேண்டியவைகளில் வரலாறும் இருக்குது, நபிக்கு பிறகு உள்ள வரலாறும் இருக்குதுன்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை. அப்ப அந்த வரலாறுகளை பொறுத்தவரையில நல்ல விஷயங்கள், நல்லெண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாங்க நம்புறதுல தவறில்லை. ஆனால் தீய எண்ணங்களை, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான விஷயங்களை ஏற்படுத்துமாக இருந்தால், அந்த வரலாறு அதை சொல்லக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் நம்ப இயலாது. அதே போல இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியில வெட்டு குத்துகள் கொலைகள் நடந்தால் அதை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அது குஃபுர்னு சொல்லுது இஸ்லாம், அது நிராகரிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்களே, சிபாபுல் முஸ்லிம் ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ர், முஸ்லிமை திட்டுவது பாவம், அவரோடு சண்டை பிடிப்பது என்பது குஃப்ர், இறை நிராகரிப்பு. இதல் தகல் முஸ்லிமானி விசைஃபைஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், முஸ்லிம்கள் தங்களுடைய வாள்களை கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் கொன்றவனும் நரகம் கொல்லப்பட்டவனும் நரகம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யத்ரிபு பஅதுக்கும் ஆனாக பாது, எனக்கு பிறகு நீங்கள் உங்களில் சிலர் சிலருடைய கழுத்துகளை வெட்டுவதன் மூலம் காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல செய்த உபதேசம். அப்ப இதையெல்லாம் நாங்க நம்பினால் ஒரு யுத்தத்திலேயே 70,000 சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே உள்ள நாங்க பார்த்த ஹதீஸ் படி கொல்லப்பட்டவங்க நேரம். அப்ப அந்த 70,000 பேரை எத்தனை பேர் சேர்ந்து கொண்டிருப்பாங்க? 70,000 பேர் சேர்ந்து கொண்டிருப்பாங்க குறைஞ்சது, அல்லது அதை விட குறைஞ்ச எடுத்துக்கொள்ள ஒரு 50,000 பேராக சரி சேர்ந்து கொண்டிருப்பாங்கன்னு வச்சா அவங்களும் நரகம், கொன்றவனும் நரகம், கொல்லப்பட்டவனும் நரகம். அப்ப கொன்றவங்க விசேடமாக காஃபிர். அப்ப இதெல்லாம் வந்து சஹாபாக்களை காஃபிராக்கக்கூடிய அந்த நிலையில உள்ள வரலாறு. அப்ப இதுகளை நம்பி நாங்க சஹாபாக்கள் மீது தப்பெண்ணம் வைக்கிறது, அவங்கள காஃபிர்களாக கருதுறது, அல்லது அவங்க தங்களுக்கு மத்தியில பதவிகளில் போட்டி போட்டு கொண்டாங்க, அவங்களுக்கு மத்தியில் அன்பு எல்லாம் இல்லை என்று சொல்லி நாங்கள் கருதுறதெல்லாம் பிழையான நம்பிக்கைகள். அதனால் இந்த வரலாறுகள் பொய்யான வரலாறுகளை நாங்கள் நம்ப இயலாம். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்றும், தொழுகையில் சஃபில் காலோடு கால் சேர்த்து நிற்பதற்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த சஃப்பு அமைக்கிற சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொழுக சம்பந்தமான எங்களோட தொடர் பாட வகுப்புகள் நடக்கும், அதில் இந்த சஃப் சம்பந்தமான பூரணமான விஷயங்கள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க கேட்டதுக்காக ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் வந்து 725 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபுகளை பார்க்குற நேரம் அகீமு சுஃபூஃபக்கும் உங்களுடைய சஃபுகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், சவ்வு சுஃபூஃபக்கும் சமமாக வைத்துக் கொள்ளுங்கள், நேர்த்தியாக வைத்துக் கொள்ளுங்கள், வதராசு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், இப்படின்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபுகளை செய்கிற நேரம் சஹாபாக்களுக்கு அறிவித்தல்களை வந்து கொடுப்பாங்க. அப்ப இதை கேட்கக்கூடிய நபித்தோழர்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுக்கு எப்படி அவங்க இதை செஞ்சு காட்டினாங்கன்னு சொல்லிதான் இந்த ஹதீஸ் காணப்படுது. அப்ப இதை சொன்னதோட வகான அஹதுனா யல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி ஸாஹிபி, ஒரு எங்களிலே ஒருவர் சஃபில நிற்கக்கூடிய எங்களிலே ஒருவர் தன்னுடைய தோளோடு அடுத்த சகோதரருடைய தோளையும் சேர்த்துக் கொள்வார், தன்னுடைய தோளை அடுத்த சகோதரருடைய தோளோடு சேர்த்துக் கொள்வார். அதே போல வகதமஹு பிகதமிஹி, தன்னுடைய கால் பாதத்தை மற்ற சகோதரர் அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரருடைய கால் பாதத்தோடு சேர்த்தவர் நின்று கொள்வார் அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவ இதை இப்படி ஒரு அமைப்பை பார்த்ததுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுவாங்க இதெல்லாம் சரியா நடந்ததுக்கு பிறகு. அப்ப இதுல வேற வேற செய்திகள் நிறைய இருக்குது, தோள்களை தடவி விடுவாங்க, அதே போல சஃபுகள் பார்க்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களுடைய கைக்கு நீங்க இலகுவாக நில்லுங்க, இடைவெளிகள் விடாதீங்க, அதுல ஷைத்தான் வருவான், ஷைத்தான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்து சஃபுகள் இடையில நிற்பான் எல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து காலோட கால் சேர்க்கறதுக்குரிய ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரி 725. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சஃபுகள் சரி பண்ணக்கொள்ள நபித்தோழர்கள் இந்த ஒரு அமைப்புல தான் நின்றிருக்கிறாங்க, தோளோட தோளை சேர்த்துக் கொள்வாங்க, காலோட கால்களை வந்து சேர்த்துக் கொள்வாங்க. இந்த நடைமுறை வந்து அல்லாஹ்வோட உதவியால ஏனைய பிரிவுகளில் இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல வந்து அது காணப்படும். அடுத்தது சுபஹ் தொழுகைக்கு குனூத் ஓதுவதற்கு அனுமதி உண்டா, ஆதாரம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சுபஹ் தொழுகைக்கு குனூத் ஓதுற விஷயத்தை பொறுத்தவரையில இதற்கு பல செய்திகள் ஆதாரமாக முன்வைக்கப்படுது, அதில் நிறைய செய்திகள் லைஃபான செய்திகள். சில செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மாதம் ஒரு சமூகத்துக்கு எதிராக குனூத் ஓதின அந்த விஷயத்தை குறிக்குது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சம்பவம், நபித்தோழர்களில் ஒரு 70 பேரை வந்து ஒரு கூட்டம், ஒரு சில கூட்டங்கள் வந்து ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு எங்களோட சமூகத்தில் வந்து இஸ்லாத்தை சொல்ல வேண்டியிருக்குது, தாவா செய்ய வேண்டியிருக்குது, உங்களோட நல்ல குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு 70 பேரை ஒரு குறிப்பிட்ட நபர்களை தாங்க அப்படின்னு சொன்ன தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட விஷயங்களை நம்பி ஒரு 70 சஹாபாக்கள் நல்லா குர்ஆன் ஓத தெரிஞ்ச நல்லா தாவத் செய்யக்கூடிய 70 சஹாபாக்களை கொடுத்தாங்க. போயிட்டு அவங்கள சமூகத்தில் தாவத் செய்யறதுக்காக வேண்டிய அவ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 70 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு பிஇரு மவுனான்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதில் வச்சு எல்லாரையும் சுற்றி வளைச்சி எல்லாரையும் வந்த இடத்துல கொலைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு துரோகமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏமாற்றிட்டாங்க. அப்ப அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமூகங்களுக்கு எதிராக வந்து ஒரு மாதம் குனூத் ஓதினாங்க. அப்ப அந்த குனூத்தை பொறுத்தவரையில 5 நேர தொழுகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினாங்க. பிறகு அந்த சமூகத்துக்கு எதிராக சபிக்கிறத அல்லாஹு தஆலா தடுத்துட்டான். அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த குனூத் ஓதுறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இந்த விஷயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 நேர தொழுகையில குனூத் ஓதுனாங்கிறதுக்குரிய ஆதாரம். வேற எந்த ஆதாரங்களும் இல்லை. இதுக்கு மாற்றமான பல செய்திகள் இருக்கு. அதாவது இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் வந்து 1989 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, திருமிதி, இப்னு மாஜா இன்னும் பல கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இதில் வந்து அபு மாலிக் அல் அஷ்ஜாயி என்ற நபி அவங்க வந்து தன்னுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன், அதே போல உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு பின்னாலெல்லாம் நான் தொழுதிருக்கிறேன். அவங்கள யாரும் இந்த சுபூஹுல குனூத்துவதன நடைமுறை செய்தது கிடையாது. அப்ப இது வந்து பிதாத் என்று சொல்லி அந்த சஹாபியே சொல்றாங்க. இது வந்து பொறவு ஆரம்பிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நடைமுறையை செய்ய இல்லை, இது பிதாத் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓதுனதெல்லாம் அது சம்பந்தமாக குனூத் ஓதுனாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த ஒரு மாதம் அந்த சமூகத்துக்கு எதிராக குனூத் ஓதுனதை குறிக்கும். மற்றபடி தனித்துவமாக சுபுகுலே மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓதுனாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் லைவாக இருக்குது. அப்ப அந்த செய்திகள் ஏற்கக்கூடிய தரத்தில் இருக்கு. அதுக்கு மாற்றமான செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓத இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு ஓத இல்லை, உமர் ஓத இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு ஓத இல்லை, இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட பிதாத்துன்னு சொல்லி அந்த நபித்தோழரே அவங்களே அடையாளப்படுத்தக்கூடிய அந்த செய்தி காணப்படும். அப்ப இந்த வகையில இந்த சுபுஹ் குனூத் வந்து இது ஓதுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று, நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் செய்ததற்கு என்ன ஆதாரம்? உமர் அலி உஸ்தாத் அவர்கள் யாரிடத்திலே பைஅத் செய்தார்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது வந்து நிறைய இந்த பிரிவுகளால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் உள்ள ஒன்று தான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில் அவங்க ஒரு இமாம், அவங்க தான் அந்த சமூகத்துடைய ஒரு அமீர், ஒரு இமாம். இப்போ நபியை பொறுத்தவரையில் அவங்க ஒரு அமீராக ஒரு இமாமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மேலே உள்ள ஒரு அமீரோ ஒரு இமாமோ கிடையாது, அவங்க போய்த்து பைய செய்யறது அப்படி ஒன்றும் மார்க்கத்தில் இல்லை. அப்ப பைய செய்ததை பொறுத்தவரையில இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு அமீரை தெரிவு செஞ்சு அந்த அமீருக்கு வந்து அவங்க பைய செய்வாங்க. அதே போல புதிதாக இஸ்லாத்தை ஏற்க வரக்கூடியவங்கள் எல்லாம் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்னைக்கு பைய செஞ்சாங்களோ அதே போல அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல வந்து அந்த அமீர்கிட்ட பைய செய்வாங்க. அப்ப இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த ஒரு நடைமுறை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைய செய்ய இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஏனே உங்களுக்கு பைய கடமை இல்லைன்னு வராது. ஒரு அமீர், ஒரு ஒரு தலைமை பொறுப்புதாரி, அவர் பைய செய்யறதுக்கு வேற யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வேற யாரும் இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒரு வழிகாட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் தலைமை இமாமுக்கு பைய இல்லைங்கிறதுக்கு அவங்க தான் வழிகாட்டி. அப்ப இன்னைக்கு ஒரு தலைமை அமீர் ஒருவர் இருக்கிறார்னு சொல்லி சொன்னால் அப்ப அவர் யார்கிட்ட பய செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அவ பய நடைமுறை இல்லாமலாக்கிறதுக்குரிய அந்த முயற்சிகளை பிரிவில் உள்ளவங்க செய்யறாங்க. அப்ப இதுக்குரிய ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இமாமாக இருந்தாங்க, ஒரு அமீராக இருந்தாங்க. அவங்க தான் செய்தியே சொன்னாங்க. எவருடைய கழுத்திலே பையத்திலே அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க யார்கிட்டையும் பய செய்ய இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் அவங்க பய செய்யறதுக்கு வேற யாருமே இல்லை. அப்ப அதே போலதான் அந்த அடிப்படையில தான் இன்றைக்குள்ள இந்த ஜமாஅத்து முஸ்லிமீனை பொறுத்தவரையில ஒரு இமாம் இருப்பார், ஒரு அமீர் இருப்பார். அப்ப அந்த அமீரை பொறுத்தவரையில் அவர் இஸ்லாத்துல முதலாவது அவர் இருக்கிறார் சொல்லி சொன்னா அவர் இன்னொரு ஆள்கிட்ட பய செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்ப ஏனையவங்களை பொறுத்தவரையில அவங்க வந்து அந்த அமீர்ல பய செய்வாங்க, அவங்கள அமீராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கட்டுப்பட்டு வந்து அவங்க செயல்படுவாங்க. இதுதான் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த நடைமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, இஸ்லாம் மக்காவிலே ஒரு பரதேசியான யாருமே ஆதரிக்காத ஒரு மார்க்கமாக ஆரம்பித்தது, அதே நிலைமை இஸ்லாத்துக்கு திரும்பவும் வரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தனி மனிதராக வந்து அவங்களுக்கு குறவு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட பய செஞ்சு அந்த இஸ்லாத்தை தழுவுனாங்களோ அதே போன்று இந்த இஸ்லாத்தினுடைய நிலைமை திரும்பவும் வரும் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. வந்த நடைமுறைப்படிதான் எங்களை இந்த விஷயங்கள் காணப்படும். அடுத்து வந்து இதுல கேட்கப்படக்கூடிய விஷயம் எல்லாம் உமர் அலி உஸ்தாத் அவங்க யாருல பய செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அவங்க வந்து பய செஞ்சுதான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த சத்தியத்தில் இந்த சத்தியத்தை கண்டுபிடித்த சகோதரர்கள் எல்லோருமே வந்து ஒருவரை வந்து அமீராக நியமித்தாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து அங்கே இருந்த எல்லா சகோதரர்களும் இஸ்லாத்திற்குரிய அந்த பயத்தை வந்து செஞ்சாங்க. அப்போ அந்த இடத்துல உமர் அலி உஸ்தாதும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. பழைய சகோதரர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ மகரிப் பிறகு கூட சகோதரர் அபு அல்தாப் அவங்களையும் நம்ம கேட்டு உமர் அலி உஸ்தாத் வந்து பய செஞ்சாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க செஞ்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் யார் அமீராக இருந்தாரோ அவங்கள செஞ்சாங்க. பொறவு அவர் வந்து அவருக்கு சில விஷயங்கள் குழப்பமாகப்பட்டு அவர் ஜமாத்தை விட்டு போயிருக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு அமீர்மார்கள் நிராகரிப்பாளர்களாக மாறுற விஷயங்கள் இருக்கு. அப்படி நிராகரிப்பாளர்களாக மாறினால் வேற ஒரு அமீரை தெரிவு செய்யறதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த வகையில் அவர் இஸ்லாத்தை விட்டு போய்த்தாருங்கிறதுக்காக வேண்டி அந்த பய இல்லாமல் போகாது. அவ இதுல கேட்கப்பட்ட கேள்விக்குரிய பதில் உமர் அலி உஸ்தாத் வந்து பய செஞ்சிருக்கிறாங்க, இதுதான் பதில். அப்ப இதுல யாரும் நினைச்சு கொள்ளக்கூடாது. அப்ப அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பயத் இல்லை, அதே போல ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல ஆரம்பித்தவருக்கு பயத் இல்லாம இருந்திருக்கும். அவ இந்த வகையில வந்து ஏனையவங்களுக்கும் பயத் இல்லைன்ற ஒரு விளக்கத்துக்கு நாங்க போக இயலாது. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தது. இப்ப சூரத்து நிசாவில் வரக்கூடிய ஆயுஹல்லதீன ஆமனு அத்தீவுல்லாஹ வாத்தீவுர் ரசூல உலில் அம்ரி மின்கும் வசனத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க விசுவாசிகளே, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்கள உள்ள ஒரு அமீருக்கு கட்டுப்படுங்க என்று அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிட்டால் அந்த அமீர் இந்த குர்ஆன் வசனத்துப்படி முழுமையாக அவருக்கு நடைமுறைப்படுத்த இயலுமா? அவருக்கு இயலாது. அவர் தான் அமீர், அவர் கட்டுப்படுறது இன்னொரு அமீர் கிடையாது. அவன் எங்க இவரே அமீரை கட்டுப்படையில மற்றவங்க எப்படி அமீரை கட்டுப்படுறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டா இது ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி. ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி மன் மாத்து அலை அலைஹி மாமு ஜமாத்தின் ஜாஹிலியா, யார் ஒரு ஜமாத்தினுடைய இமாமின்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். ஹதீஸ். அப்ப இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஒரு அமீர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு யார் அமீர்? எனக்கு அமீர் இல்லை. அப்ப நீங்க அமீர் இல்லாம நீங்க மரணிச்சா நீங்க ஜாகிலியும் மரணமே அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல போனால் இது எங்க போய் முடியும்? இதெல்லாம் வந்து அறிவீனமான பிழையான வாதங்கள். அப்ப இந்த வாதங்களுக்கு பின்னால நாங்க போக தேவையில்லை. எல்லா விஷயங்களும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லாருக்கும் பொருந்தாது. அப்படி சில விஷயங்கள் இருக்கு. ஓகே. கேள்விகள் நிறைய இருக்குது. நாங்கள் இன்ஷால்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தோடு நிப்பாட்டிட்டு நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறதுனால இந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் வரும். அடுத்தது, ஆண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது. அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்யவில்லை, ஏன் செய்யவில்லை, என்ன காரணம் தெளிவுபடுத்தவும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஆண் பிள்ளைகளை பொறுத்தவரையில அவங்க இதில் எதை கேட்க வராங்கன்னு எங்களுக்கு சரியா தெரியவில்லை. அதாவது இந்த மதரசா மாதிரி பெண்களுக்கும் மதரசா அமைப்பு அவங்க தங்கி இருந்து அப்படி ஏற்பாடு செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்களா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எங்களுக்கு இல்லை. அது சில நேரங்களில் வந்து நடைமுறை சாத்தியமும் சிக்கல் இருக்குது. அதாவது ஆண்கள் எப்படி வெளியில இருந்து வந்து தங்கி இதிலே இருந்து படிக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம், இதே போல பெண்களுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஒன்று. அடுத்தது வந்து பெண்களுக்கு வேறு சில மார்க்க கல்வி வகுப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது நடத்தப்படுது. உதாரணத்துக்கு தொலைபேசிகள் மூலமாக ஜூம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆன்லைன் ஊடாக வந்து அவங்களுக்கு மார்க்க கல்வி பாட வகுப்புகள் நடத்தப்படுது. வயது சம்பந்தமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் ஏற்றாலையிலையும் அறிவிச்சோம், வரக்கூடிய சகோதரிகள் அதில் இணைஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் இணைஞ்சு ஒரு சில சகோதரிகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட அவங்கள பாடம் நடந்தது. அவர் 2 வருஷமாக அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, அவர் அதாவது அரபு கல்வியை பொறுத்தவரையில் ஒரு அரவாசி விஷயங்களை அவங்க கற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த வகுப்பு அல்ஹம்துலில்லா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை கேட்குறாங்களா என்றால் வந்து இப்போ இதுக்கு இப்போ யாரும் இணையலை. நாங்கள் இன்ஷால்லா இன்னொரு குறிப்பிட்ட ஒரு காலம் சென்றதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெண்கள் வகுப்பு இப்படி தொலைபேசியினூடாக ஆரம்பிப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க இணைந்து கொள்ளலாம். அல்லது நேரடியான ஒரு பாட வகுப்பு அவங்க எதிர்பார்க்கிறாங்களா என்றும் தெரியாது. அப்படி எதிர்பார்ப்பாங்களாக இருந்தால், அதாவது ஏற்றாலையில் ஒரு குறிப்பிட்ட சகோதரிகளை வச்சு மார்க்க வகுப்பு அரபு பாடங்கள் நடத்தப்படும் என்று எதிர்பார்ப்பாங்களாக இருந்தால், அப்படியான சகோதரிகள் யாராவது சரி இருந்தால் நீங்கள் வந்து எங்களை தொடர்பை ஏற்படுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரிகள் சேருவாங்களாக இருந்தால் இன்ஷா அல்லா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த மார்க்க விஷயங்களை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக் கொடுக்கலாம். அடுத்தது, பள்ளிகளை பாதைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்பது ஹதீஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் 8598வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று சொன்னாங்க, பாதை அதாவது பள்ளிகள் பாதைகளாக பயன்படுத்தப்படும் அப்படின்னாங்க. இப்போ பள்ளிகளை பொறுத்தவரையில் அது ஏன் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹை ஞாபகம் செய்வதற்கு, தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிலவங்க வந்து இதை அப்படி பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க, சும்மா ஒரு போக்குவரத்துக்குரிய ஒரு இடமாக பள்ளி அல்லது பள்ளி வளாகங்களை வந்து அவங்க பயன்படுத்திக் கொள்வாங்க. அவங்களுக்கும் பள்ளிக்கும் எந்த தொடர்பு இருக்காது. அப்போ இப்படி ஒரு காலம் வரும், இது மறுமை நாளுடைய அடையாளம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஒரு பிழையான ஒரு விஷயம். பள்ளிகளை பாதைகளாக பயன்படுத்துகிற விஷயத்தை பொறுத்த வரையில் பள்ளிக்கு அருகாமையில் ஒரு ஆள் கடந்து போகிறது, தொழுகைகள் நடக்கும், பரந்த தொழுகைகள்லாம் நடக்கும், ஆனால் வந்து அதுக்கு அவங்க எந்த விதமான பதில்களும் கொடுக்கறது இல்லை, பள்ளிக்கு சமூகம் அளிக்கிறது இல்லை. அவங்களோட வேற வேற தேவைகளுக்கு வந்து இந்த பள்ளியை வந்து வளாகத்தை கடந்து போவாங்க. ஆனால் எதுக்காக அந்த பள்ளி அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவங்க வந்து நிறைவேற்ற மாட்டாங்க, நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அப்போ இதைத்தான் வந்து இந்த ஹதீஸ் குறிக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் தவிர்த்து கொள்ளணும். பள்ளி அமைக்கப்பட்டிருப்பது அல்லாஹை ஞாபகம் செய்வதற்கு, தொழுவதற்கு, வந்தீங்கன்னா பல்லான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுகிறதுக்கு தான் பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்குது. அப்போ அதான் ஓசை கேட்டு பள்ளியில் தொழுகை நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதை ஒரு ஆள் இது சும்மா பார்த்துட்டு கடந்துட்டு போறாருன்னா வந்து அது வந்து ஒரு மறுமை நாளுடைய ஒரு அடையாளம். இதுக்குரியவங்களாக முஸ்லீம்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவங்க முழுமையாக தவிர்த்து கொள்ளும். அப்போ நேரம் ஆகிட்டது இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில கேள்விகள் இருக்குது, நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய கேள்வி பதில்களை நாங்கள் அதை பார்த்துக்கோம். سبحان الله بحمده سبحانك الله بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك الله